திருச்சிற்றம்பலம் கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயே வல்லாளனாய் வந்து வனப்பெய்தி இருக்கும் வண்ணம் பல்லோரும் காண எந்தன் பசுபாசம் அறுத்தானை எல்லோரும் இறைஞ்சு தில்லை அம்பலத்தே கண்டேனே. நம பார்வதி பதே அரண மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய புனார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு உலகிலே இருக்கின்ற சைவர்கள் அனைவரும் எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கின்ற உண்மை அறிந்து உயிர் வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் இந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய யான் என்னுடைய அணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க இன்றும் நாளையும் மகா சிவராத்திரி மகிமை என்கின்ற தலைப்பிலே மகா சிவராத்திரியை பற்றிய சில செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இது மாசி மாசம். மாசி மாதம் என்று சொன்ன உடனே மெய்யன்பர்களுக்கு உடனே நினைவுக்கு வருவது மகா சிவராத்திரி தான். ஆகையினாலே இன்றும் நாளையும் நடக்க இருக்கின்ற இந்த நிகழ்விலே உள்ள செய்திகள் அனைத்தும் சிவராத்திரி விரதத்தை மேற்கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு பயனாக அமையும் என்பதை நம்புகிறேன். சைவ பெரியவர்களே, நம்முடைய சமயம் சைவம். சைவம் என்பதற்கு சிவ சம்பந்தம் என்று திருமூல தேவ நாயனார் குறிப்பிடுகிறார். சீர்காழி சிற்றம்பல நாடிகள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே சைவம் சிவசம்பந்தம் என்று அதே திருவாக்கினை கூறுகிறார். சிவசம்பந்தம் என சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பொருள் என்னவென்றால், சைவம் என்பது சிவத்தோடு உயிர்களை சம்பந்தப்படுத்துவது. சிவத்தோடு ஒன்றி இருக்க வேண்டிய இந்த ஆன்மா அந்த ஆனாமல பீடிப்பினாலே அது விலகி தனித்து இருக்கின்றது, சிவத்தை அறியாமல் இருக்கிறது. அந்த ஆன்மாவுக்கு பக்குவத்தை கொடுத்து சிவத்தோடு கூட்டி நிற்பது சைவம். அந்த சைவத்திலே சிவத்தை அடைவதற்கு மானுட பிறப்பு என சொல்லக்கூடியது ஒரு கிடைத்ததற்கு அரிய ஒரு பெரும் புண்ணிய பரிசு என்று நம்முடைய ஞான நூல்கள் குறிப்பிடுகிறது. ஏன் மானுட பிறப்பை சிறப்புடையது என சொன்னார்? இந்த மானுட பிறப்பு ஒன்றுதான், மற்ற உயிர்களைப் போல் அல்லாது, வயிற்றுக்கு வேண்டிய இறையை தேடுவதோடு மட்டுமல்லாது உயிருக்கு வேண்டிய இறையையும் தேடக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த மனிதன் அந்த பிறப்பினை கொண்டு சிவத்தை அடைவதற்கு கிடைத்த ஒரு பெரும் சாதனம் தான் மனம். மனம் என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற ஆறாவது அறிவு. ஆறறிவு அறிவே அவற்றோடு மனனே என்று திருநாவுக்கு குறிப்பிடுகிறார். ஆகினாலே இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு குடை இந்த மாநில பிறப்பிற்கு. உபனிஷத்துக்களை சொல்லுகின்ற பொழுது உடம்பாகிய தேரினை ஐந்து புலன்களாகிய அந்த குதிரைகள் மாட்டப்பட்டு இந்த தேராகிய உடம்பை ஐந்து குதிரைகள் மாட்டப்பட்டிருக்கின்ற இந்த தேரினை மனமாகிய தேரோட்டி செலுத்துகிறான். அந்த தேரோட்டி சரியாக செலுத்தினால் இந்த தேராகிய இந்த உடம்புக்குள் இருக்கின்ற ஆன்மா சென்றடைய வேண்டிய இலக்கை சென்று அடையும் அப்படின்னார். எனவே இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, அதுதான் நமக்கு மார்க்கம். அதனால்தான் மனம் என்னும் தோணி பற்றி என்று அழகாக நம்முடைய திருநாவுக்கரசி சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆனால் இந்த மனம் எப்படிப்பட்ட மனம் என்று சொன்னார், இதை நம்முடைய ஞான நூல்களிலும் தமிழ் இலக்கியங்களிலும் மனத்தை குரங்கு என்று சொல்லும். மாதவ சிவஞான சுவாமிகள் கடைசி 15-15 நம்முடைய மனத்தை கருங்குரங்கு என்கிறார். ஏன் கருங்குரங்கு என்கிறார்? சில குரங்குகள் அது போகலே போகும், ஆனால் மனக்கருங்குரங்கு இருக்கிறதே அதுவும் போகும், நம்மையும் இழுத்துக் கொண்டே போகிறது. ஆகினாலே மனக்கருங்குரங்கு என்று அழகாக சொல்லிக்கார். ஆகையினாலே இந்த மனம் என்பது எவருக்கு வயப்படுகிறதோ, யாருடைய ஏவலின் கீழ் இருக்கின்றதோ, அந்த மனமத்தையுடைய ஆன்மாதான் சிவத்தை காண முடியும். அப்போ அந்த ஆன்மாவை எப்படி தன்மயப்படுத்துவது என்பதற்குத்தான் நம்முடைய சைவத்திலே விரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விரம் என்பதற்கு விளக்கம் என்ன? மனம் பொய் வழியில் போகாது, விரதங்களால் உண்டிச்சுருங்கள். மனம் பொய் வழி போகாது, விரதங்களால் உண்டிச்சுருங்கள் அப்படிங்கிறார். சரீரத்துக்கு விரதம் தான் அங்கே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மனதை கட்டுப்படுத்துவதற்கு நாம் விரதங்களை மேற்கொள்ளுதல் வேண்டும். ஆகையினாலே தான் மறைஞான சம்பந்தர், சிதம்பரம் மறைஞான சம்பந்தருக்கு கண்கட்டி பண்டாரம் என்ற ஒரு திருநாமம் உண்டு. ஏன் கண்கட்டி பண்டாரம் என்றால், ஒரு துணியை எடுத்து தன்னுடைய கண்ணை கட்டி கொண்டே இருப்பாராம். ஏன்? புலன்கள் எல்லாம் நம்மை விட்டு இழுத்துக்கொண்டே செல்லும். அந்த புலன்களை நம்மையப்படுத்துதல் வேண்டும், அதன் போக்கிலே விடக்கூடாது என்று குறிப்புப்பட சிதம்பரம் மறைஞான சம்பந்தர் கண்கட்டி கொண்டே இருப்பாராம், கண்ணை கட்டி கொண்டே இருப்பாராம். அதனால் அதுக்கு கண்கட்டி பண்டாரம் என்ற திருநாமமே உண்டு. ஆகையினாலே இந்த மனம் நம்மையப்படுவதற்கு விரதங்கள் மேற்கொள்ளுதல் வேண்டியிருக்கிறது. அப்படி சைவத்தின் என்னை சொல்லப்பட்டிருக்கின்ற விரதங்கள் சிவவிரதம், தேவி விரதம், விநாயக விரதம், சுப்பிரமணிய விரதம், வைரவ விரதம், வீரபத்திர விரதம் என்று தனித்தனியே பகுப்பு இருக்கின்றது. இதிலே சிவவிரதம் என்று சொல்லக்கூடியது எது என்று சொன்னார், சோமவார விரதம், திருவாதிரை விரதம், உமாமகேஸ்வர விரதம், சிவராத்திரி விரதம், கேதார விரதம், கல்யாண சுந்தர விரதம், சூத விரதம், இடவ விரதம், இன்னும் பிரதோஷ விரதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே நமக்கு இருக்கின்ற சிவவிரதங்களிலே சிவராத்திரி விரதம் என்று சொல்லக்கூடிய ஒரு விரதம் இருக்கிறது. இந்த சிவராத்திரி விரதம் என்று சொல்லக்கூடியதை எப்படி தொடங்கி நடத்துதல் வேண்டும் என சொன்னா, மாசி மாதத்திலே அங்கே தேய்பிரை சதுர்த்தசி திதியிலே, 14வது நாள் தேய்பிரை சதுர்த்தசி திதியிலே சிவபெருமானை நோக்கி மேற்கொள்ளுகின்ற ஒரு விரதம், இதற்கு சிவராத்திரி விரதம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியதிலே என்னென்ன முறைகளை நாம் பின்பற்றுதல் வேண்டும் என்பதற்கு யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வகனாவலர் குறிப்பிட்ட சில செய்திகளை மட்டும் இங்கே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது எதற்காக நடத்தப்படுகிறது, அதை முதலே தெரிந்து கொள்ள வேண்டும். ராத்திரி என்று பெயர் வருவது நவராத்திரி சிவராத்திரி. நவராத்திரி என்பது சக்தியை நோக்கி மேற்கொள்ளுகின்ற 9 நாள் விரதம். சிவராத்திரி என சொல்லக்கூடியது சிவத்தை நோக்கி மேற்கொள்ளுகின்ற அந்த ராத்திரி விரதம். இந்த ராத்திரி என்பதை வைத்து வருகின்ற ஒரு விரதமாகும். இந்த ராத்திரி சிவராத்திரி விரதம் என்பது ஏன் மேற்கொள்ளப்படுகிறது என்பதற்கு அந்த சில ஆகமங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த உண்மைகளை அறிந்தால் சைவத்தினுடைய ஒரு உண்மை நமக்கு புலப்படும். இந்த சிவராத்திரி விரதம் என சொல்லக்கூடியது இரவிலே மேற்கொள்ளக்கூடியது. இந்த இரவு என சொல்லக்கூடியது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய சைவத்திலே பகல் என்பது தோற்றத்தையும் நிலை பெயரையும், இரவு என்பது ஒடுக்கத்தையும் குறிக்கிறது. எனவே இரவு என சொல்லக்கூடியது அது ஒடுக்க காலம். அது விளக்கம் இங்க பின்னாடி சொல்றேன். எனவே ஒடுக்க காலம், ஒடுக்க காலம் என சொல்லக்கூடியது மகாசங்கார காலத்தை இங்க கொள்ளுதல் வேண்டும். எனவே மகாசங்கார காலத்தில் அம்மையாகிய உமையவள் செய்த பூஜையே இந்த சிவராத்திரி என்று சொல்லக்கூடியது. முதலிலே இந்த ராத்திரி என சொல்லுகின்ற பொழுது, அது ஒடுக்க காலம் என சொல்லுகின்ற பொழுது, சிவத்தை ஏன் முன்னிலைப்படுத்தி விரதம் இருக்கிறோம் என சொன்னால், இந்த உலகங்களை தோற்றுவித்து நிறுத்தி சங்காரம் செய்வது சிவனே. இந்த உலகமானது தோற்றமும் ஒடுக்கமும் உடையது. அந்த தோற்றத்தையும் நிறுத்தத்தையும் ஒடுக்கத்தையும் செய்வது சிவபெருமானே. இதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இரவு பகல் வருகிறது. இரவு பகல் என்பது யாராலும் ஏற்படுத்தப்பட்டதல்ல, அது இயல்பாக வருவது. இதே போல தோற்றம் நிறுத்துதல் அங்கே ஒடுக்குதல் என்பது நம்முடைய இவரால் செய்யப்பட்டதில்லை, அது சிவத்தின் ஆணையால் அங்கே நிகழ்கிறது. நாம் காணுகின்ற இந்த பிரபஞ்சம் எல்லாம் தோற்றம் ஒடுக்க உடையது என்பதை காட்டுவதற்காகத்தான் நம்முடைய பரம்பொருளாகிய சிவபெருமானவர் கழுத்திலே பாம்பு மாலை அணிந்திருக்கிறார். அந்த பாம்பு எப்படி தன்மையது? பாம்பு என்று சொன்னாலே விரிந்து சுருங்கும், சுருங்கும் விரிந்தும். எனவே விரிந்து சுருங்குகிறது என்பது இந்த பிரபஞ்சமானது தோன்றுகிறது, ஒடுக்குகின்றது. அதை ஏன் சிவன் அணிந்திருக்கிறார்? உயிரிழக்க வேண்டிய அந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிப்பதும் ஒடுக்குவிப்பதும் யாமே என்று காட்டுவதற்காகத்தான் அங்கே பாம்பை அணிந்திருக்கின்றார். ஆகினாலே இந்த சிவராத்திரி என்று சொல்லுகின்ற பொழுது சைவர்களுக்கு வேண்டிய ஒரு தெளிவு, சங்கார காரணம் சிவனே. அப்படி சொல்லுகின்ற பொழுது இந்த சிவராத்திரி என்பது எப்படி வந்தது, இந்த விரதம் ஏற்பட்டது என்பதை ஆகமத்தில் என்ன சொல்லுகிறது என சொன்னால், ஒரு கற்பகால முடிவிலே எல்லாம் ஒடுங்கி விட்டது. ஒடுங்கிய பின்பு அங்கே ஒன்றும் இல்லை, சக்தி மட்டும் அங்கே வெளிப்படுகிறார். வேறு பிரம்ம விஷயங்கள் கிடையாது. தெளிவாக நாம சிந்தனை செய்ய வேண்டும். அப்பொழுது அம்பாள் ஆனவள் சுவாமியிடம் வெளிப்பட்ட உடனேயே, உலக உயிருக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற உமையவள் இந்த உயிர்களுடைய மனநீக்கத்திற்காக மீளவும் அங்கே பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும்படி இறைவனை நோக்கி மனதிலே விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டு அந்த மகாசங்கார காலமாகிய அந்த நாளிலே அந்த இருளிலே நான்கு யாகமாக பிரித்து பூஜனை செய்வதுதான் சிவராத்திரி. எனவே மகாசங்கார காலம் என்று சொல்லக்கூடியது இருள், நள் இருள். நள்ளிருள் என்பது மகாசங்கார காலத்தை குறிக்கும் என்பது சிவபுராணத்திலே வருகிறது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாலும் நாதனே. எனவே அந்த நல் இருளே மீளவும் இந்த உயிர்கள் பொருட்டு இந்த பிரபஞ்சம் தோன்றுவதற்காக உயிர்களுக்கு அனுகிரகம் செய்வதற்காக அம்மையானவள் அந்த நல் இருளாகிய அந்த இரவினை நான்கு யாமமாக பிரித்து அங்கே பூஜனை செய்கின்றாள். அப்படி நான்கு யாமமாக பிரித்து பூஜனை செய்வதைத்தான் நாம் நான்கு யாமமாக பிரித்து நாம் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த சிவராத்திரி என சொல்லுகின்ற பொழுது இந்த உயிர்களை தோற்றம் கொடுக்க முடியாது, அது செய்வது சிவமே. அவனது அனுக்கிரகத்தினாலே தான் இந்த உயிர்களுக்கு தடு தரணம் போகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நன்றி பெருக்கை காட்டுவதற்காக, மீளவும் பிறப்பு என்பதை அடையாமல் இருப்பதற்காக அம்மை பூஜித்த அந்த இரவை வைத்துக் கொண்டு நாம் சிவராத்திரி என்று அங்கே சொல்கிறோம். எதற்காக இறைவன் ஒடுக்குகிறான், இதெல்லாம் ஐந்தோடு ஏன் என்ற உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புடவை இருக்கிறது, அந்த புடவையை தான் அணிய வேண்டும் என்ற ஒரு துணி இருக்கிறது, அதைத்தான் அணிய வேண்டும். ஆனால் அந்த துணியிலே அழுக்கு இருக்கிறது, அப்பொழுது அந்த அழுக்குடைய துணியை தான் ஏற்றுக்கொள்வதற்காக என்ன செய்யப்படுகிறது, மண்ணானிடம் போடுகிறோம். அந்த மண்ணானவன் ஓர் மண்ணிலே முக்குகிறான், ஓர் மண்ணிலே முக்கி அழுக்கு தீரும்படியாக நன்றாக அடித்து ஒலிக்கிறான். அப்படி அடித்து ஒலித்த பின்பு அதற்கு பின்பு நீரிலே அதை கசக்குகின்ற பொழுது துணியிலே இருக்கிற அழுக்கும் போய்விடுகிறது, உமர்களும் போய்விடுகிறது. அழுக்கு நீங்க ஆடை இப்பொழுது உடுக்குவதற்கு மேலான ஆடையாக இருக்கிறது. இதே போல ஆடையாகி ஆன்மாவில் ஆணவமலம் என சொல்லக்கூடிய ஒரு அழுக்கு இருக்கிறது. அதற்கு வண்ணானாகிய சிவபெருமான் ஆனவர் மாயை ஆகிய ஓர் மண்ணிலே முக்கி நம்மை பிறப்பு இறப்பு ஆகிய அந்த ஒலித்தல் செய்வதைப் போல பிறப்பு இறப்பை கொடுக்கிறார். அப்படி கொடுத்த பின்பு எப்படி அழுக்கோடு சேர்த்து உமர்வு நீக்குவதைப் போல உயிர்களிடம் இருக்கின்ற ஆணவமலமும் நீங்கிறது, மாயையும் நீங்குகிறது. அழுத்து நீங்கப்பட்ட ஆடையை நான் விரும்பினதை போல ஆணவமலம் நீக்கப்பட்ட ஆன்மாவை சிவபெருமான் விரும்பி தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான். எனவே இந்த உயிர்கள் மறுபடிவாகம் கிட்டுவதற்காகத்தான் இறைவன் ஐந்தொழிலை செய்கின்றான். ஆகையினாலே தான் இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியது நம்பொருட்டு இந்த பிரபஞ்சம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்கள் மறுபடிவாகம் பெறுதல் வேண்டும், அதற்குள்ள ஒரு பெருங்கருணையை செய்வார் பரம்பொருளை என்று காட்டுவதற்காகத்தான் இந்த சிவராத்திரி. இந்த சிவராத்திரி என சொல்லக்கூடியதிலே பூஷனை மிகவும் மிக 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 முக்கியமானது. மற்ற வருடங்களை விட இதில் சிவ பூஜை முக்கியமானது. எப்படி முக்கியமானது என சொன்னா, ஆன்மார்த்த பூஜகர்கள் தன்னுடைய இல்லத்திலே வைத்து ஆன்மார்த்த பூஜைக்கு பூஜை செய்தல் வேண்டும். ஆன்மார்த்த பூஜை ஏற்காத அன்பர்கள் சிவாலயத்திலே சென்று நடைபெறுகின்ற அந்த நான்கு நாள் பூஜையிலும் சென்று கலந்து கொள்ளுதல் வேண்டும். நான்கு நாள் பூஜையில் சிவாலயத்தில் கலந்து கொள்கின்ற அந்த பூஜை, அதே நேரத்திலே ஆன்மார்த்த பூஜை இல்லத்திலே செய்கின்ற சிவ பூஜை என்பவர்கள் இல்லத்திலேயோ திருமணத்திலேயோ வைத்து எங்க பூஜை செய்தாலும் இந்த ஆன்மார்த்த பூஜை செய்வர்கள் இடையிலே சிவாலய தரிசனமும் செய்தல் வேண்டும் என்ற விதி இருக்கிறது. ஆகையினாலே இந்த சிவராத்திரி என சொல்லுகின்ற பொழுது அங்கே பூஷணையே முக்கியம். இந்த பூஷணை என சொல்லக்கூடியது ஏன் செய்யப்படுகிறது, ஏன் ஆன்மாக்கள் பூஜை செய்தல் வேண்டும் என்பதற்கு தாய்மான சுவாமிகள் அழகாக குறிப்பிட்டு காட்டுகிறார். கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஸ்டர் முனை பூஜை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவப்பே கீழாக மேலான சிஸ்டர் முனை பூஜை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவப்பேங்கிறார். இந்த ஆணவப்பையானது இந்த உயிரை செலுத்த வேண்டிய நிலையிலே செலுத்தாது, கெட்ட வழியிலே செலுத்தி மீண்டும் மீண்டும் பிறப்புக்கு உட்படுத்தி விடும். ஆகையினாலே தான் அதை கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஸ்டர் உன்னை பூஷணை செய்வார் பராபரமே அப்படின்னா. இதே போன்று நம்முடைய கண்கட்டி சுவாமிகளை என சொல்லக்கூடிய மறைஞான சம்பந்த மகா சிவராத்திரி கற்பம் என்று ஒரு நூல் செய்திருக்கிறார். அந்த கற்பநூலை சொல்லுகின்ற பொழுது சிவராத்திரி அன்று அற்றையில் சிவன் தாள் அர்ச்சிக்க, அந்த சிவராத்திரி அன்று இடைவிடாது சிவத்தை அர்ச்சிக்க பாசவிதமற்று அமலன் பாதமடைவார். அந்த ஆன்மாவை பந்தித்திருக்கின்ற அந்த ஆணவ நன்மமாய் என சொல்லக்கூடியவை அவைகளெல்லாம் அற்று சிவபதத்தை அடைவார்கள் என்று அங்கே மகாசிவராத்திரி கற்பம் என்கின்ற நூலை குறிப்பிட்டு காட்டுகிறார். அற்றை நிசையில் சிவன் தாள் அர்ச்சிக்க பாசவிதம் அற்று விமலன் பாதம் அடைவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையினாலே இது சிவராத்திரி என சொல்லக்கூடியது நம்முடைய பிறப்பு கிடைத்ததை நன்றியோடு நினைந்து, அப்படி பிறப்பை கொடுத்த சிவத்தை நினைந்து, அந்த பிறப்பு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமாக மலபரிவாகம் கிட்டுவதற்காக சிவத்தை நோக்கி பூஷணை செய்தல் தான் அங்கே முக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அதிலே நான்கியாம பூஜையும் நாம் செய்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சிவராத்திரி என்று நான்கியாம பூஜையும் நாம் செய்யப்படுதல் செய்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நான்கு யாமம் என சொல்லக்கூடியது எது என்று சொன்னால், மாலை 9 மணிக்குள்ளே 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே முதற்கால பூஜையை முடித்து விட வேண்டும். பின்பு 12 மணிக்குள்ளே 2வது கால பூஜை முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. 3வது கால பூஜை 1:30 மணிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. 4வது கால பூஜை 3 மணிக்குள்ளே முடித்து 4:30 மணிக்குள் எல்லாம் அங்கு செய்து முடித்து விட்டு அதற்கு பின்பு தம்முடைய இல்லத்திற்கு வந்து பராத்த பூஜையை வழக்கம் போல் தொடர வேண்டும். நித்திய வாழ்க்கையையும் வழக்கம் போல் தொடர வேண்டும். எனவே தூங்கி நாம் பூஜனை செய்தோம் என்று களைத்து விட்டோம் என்று நினைத்து தூங்கிவிடக் கூடாது. எனவே மறுநாள் காலையில் சைவனுக்கு உள்ள ஒழுக்கத்தின்படி 4:30 எழுந்து நித்தம் செய்வதைப் போல பூஜைக்கு தொடங்குதல் வேண்டும். இந்த சிவராத்திரி விரதத்தை பற்றி யாழ்ப்பாணத்தினர் ஒரு ஆர்வலாளர் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில செய்திகளை உங்களுக்கு நான் நேரடியாக வாசித்து காட்ட விரும்புகிறேன். மாசி மாசத்து கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதியிலே சிவபெருமானை நோக்கி அனுஷ்டிக்கும் விரதம் இது. உபவாசம் செய்து அதாவது உண்ணாது 4 யாமமும் நித்திரையின்றி சிவபூஜை செய்தல் வேண்டும். 4 யாம பூஜையும் அப்பவு காலத்தில் செய்வது உத்தமம். அதாவது அந்தந்த காலத்தில் செய்வது உத்தமம். நாம் குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிட்டிருந்தாலும் அந்தந்த காலத்திற்கு செய்வது உத்தமம். ஒரு காலத்தில் சேர்த்து செய்வது மத்தியமம். பரார்த்தம் ஆன்மார்த்தம் என்னும் இரண்டிலும் சிவராத்திரி 4யாம பூஜையிலே ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு இது. உங்களுக்கு சிவபூஜை செய்தவர்களுக்கு இது மிகவும் பயன்படும். பரார்த்த ஆன்மார்த்த பூஜையிலே இரண்டிலும் சிவராத்திரி 4யாம பூஜையிலும் சூரிய தேவன் முதலிய பரிவாரங்களுக்கும் சோமாஸ்கந்தர் முதலிய மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ய வேண்டியது இல்லை. ரொம்ப முக்கியம். ஆக சூரிய தேவனுக்கு சோமாஸ்கந்தர் மூர்த்தி முதலியவருக்கு அங்கே பூஜை செய்ய வேண்டியதில்லை என்று சொல்லப்பட்டது. பராத்தத்திலே மகாலிங்கம் முதலிய மூலமூர்த்திகளுக்கும் ஆன்மார்த்தத்திலே மகாலிங்கத்திற்கு மாத்திரம் பூஜை செய்ய கடவர். பராத்தம் ஆன்மார்த்தம் என்னும் இரண்டிலும் விநாயகர் கடவுளுக்கு மாத்திரம் நலகணிக்கணும் விநாயகர் கடவுளுக்கு மாத்திரம் 4 யாமமும் பூஜை செய்யலாம். சண்டேச பூஜையில் சண்டேச பூஜை 4 யாமமும் செய்தல் வேண்டும். ஆக சிவபூஜை செய்வர்களுக்கு இந்த செய்தி மிகவும் அவசியமாக ஒரு உதவியுள்ள ஒரு செய்தியாக இருக்கும் என்று அடியேன் நம்புகிறேன். சிவபூஜை இல்லாதவர்கள் நித்திரையின்றி ஸ்ரீ பஞ்சாட்சர ஜபமும் சிவபுராண சிரவணமும் செய்து 4 யாமமும் சிவாலய தரிசனம் செய்தல் வேண்டும். இதில் உபவாசம் உத்தமம். நீரேனும் பாலேனும் உண்பது அடமம். மற்றைய தோசை முதலான பலகாரங்கள் உண்பதும் மத்தியமம். பழம் உண்பது அடமா அடமம். சிவராத்திரி தினத்திலே அடுத்தது ரொம்ப முக்கியம். சிவராத்திரி தினத்திலே ராத்திரியில் 14 நாளிகைக்கு மேல் ஒரு முகூர்த்தம் லிங்கோற்பவகாலம். இந்த லிங்கோற்பகாலம் தரிசனம் அவசியம். 4 யாமமும் நித்திரையை ஒழிக்க இயலாதவர்கள் லிங்கோற்பகாலம் நீங்கு வரையுமாயினும் இது விலக்கு இயலாதவர்கள் உடல்நலம் குன்றியவர்கள் மற்ற உடம்பால் வலி இல்லாதவர்கள் நோயுற்றவர்கள் இயலாதவர்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது? 4யாமமும் நித்திரை ஒழிக்க இயலாதவர்கள் லிங்கோற்பகாலம் நீங்கு வரமையா நீங்கு வரையாயினும் நித்திரை ஒழித்தல் வேண்டும். இந்த லிங்கோற்பகாலத்தில் சிவதரிசனம் செய்வது உத்தமோ உத்தம புண்ணியம். இச்சிவராத்திரி விரதம் சைவ சமயங்கள் யாவராலும் அவசியம் அனுஷ்டிக்கத்தக்கது என்று அங்கே குறிப்பிட்டு காட்டலாம். ஆகினாலே இந்த லிங்கோற்ப தரிசனம் என்று சொல்லக்கூடியது மிக மிக ஒரு அவசியமான ஒன்றாக அங்கே சொல்லப்படுகிறது. எனவே இந்த லிங்கோற்பகாலம் என சொல்லக்கூடிய அந்த 12 மணி அளவிலே நடக்கக்கூடிய அந்த பூஜை இருக்கிறது அது மிகவும் விஷயம். இந்த லிங்கோற்பவம் என சொல்லக்கூடியது எந்த இடத்திலே நம்முடைய பெருமான் இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். என சொல்லக்கூடியது சிவாலயத்திலே அடுத்த பிரகாரத்திலே கருவறைக்கு பின்னே, கருவறைக்கு பின்னே நேர மூலவருக்கு பின்பாக லிங்கோத்பவர் இருப்பார். இந்த லிங்கோத்பவர் தரிசனம் தான் ரொம்ப முக்கியமானது. இதுதான் லிங்கோத்பவர். சுற்றி இருக்கிற லிங்கத்திலே பெருமான், பிரம்ம விஷ்ணுகள் கீழே இருப்பார்கள். கீழே பன்றியின் வடிவம் இருக்கும், இந்த பன்றியின் வடிவம் இருக்கும். மேலே அன்னப்பறவை இருக்கும், அன்னப்பறவை இருக்கிறது. ஆகையினாலே இந்த லிங்கோத்பவ தரிசனம் என சொல்லக்கூடியது சிவாலயத்திலே நாம் அந்த 12 முதல் 12 மணி வரை நடக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே பூஜையிலே நாம் கலந்து கொள்ளுதல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே விளக்கிட்டு வணங்குவது மிகவும் விசேடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிவராத்திரி என்பது எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், மாசி மாதத்திலே தேய்பிறையிலே திரையோதசியையும் சதுர்தசி என்று சொல்லக்கூடிய இரண்டு திதிகளையும் வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது. அமாவாசை கணக்கெடுக்கப்படாது. திரையோதசியும் சதுர்தசியும் வைத்து நம்முடைய நூல்களிலே என்ன சொல்லுகிறது என சொன்னால், திரையோதசி என சொல்லக்கூடியது அம்பாளினுடைய வடிவம். 13வது நாள் வருகிறதோ தேய்பிறையிலே அது அம்பாளின் வடிவம். சதுர்தசி என சொல்லக்கூடியது சிவத்தினுடைய வடிவம். எனவே திரையோதசி உமையினுடைய வடிவம், சதுர்தசி என சொல்லக்கூடியது சிவசுவரூபம். எனவே சிவமும் சக்தியும் சேருகின்ற நாள்தான் சிவராத்திரியாக வைத்து இந்த திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேர்ந்த இரவுதான் அங்கே சிவராத்திரி என சொல்லுதல் வேண்டும். இந்த இரவும் சேரணும். அந்த இரவிலே அமாவாசை சேருவது கொஞ்சம் அடமம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த ஒரு செய்தியானது மகாசிவராத்திரி கர்ப்பம் என்கின்ற நூலிலே நம்முடைய அம்மா, நம்முடைய மறைஞான சம்பந்தர், கண்டிப்பா மறைஞான சுவாமி, மறைஞான சம்பந்தர் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். சக்திமயமே 13 திரையோதசி, பின் சதுர்தசி யாரு 14வது சதுர்தசி அச்சக்திமான் மேலியே கான். எனவே திரையோதசி சதுர்தசி என்பது அங்கே சக்தியின் வடிவம் சிவத்தின் வடிவம் இரண்டும் சேர்த்ததுதான் சிவராத்திரி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திரையோதசி என சொல்லக்கூடியதற்கு அதனுடைய இந்த இரண்டு சதுர்தசி, அந்த திரையோதசி சதுர்தசி என்ற இரண்டும் சேர்வதை வைத்துக் கொண்டு நம்முடைய சிவராத்திரியை நான்கு வகையாக பிரிப்பது உண்டு. திரையோதசி பகலிலும் சதுர்தசி இரவிலும் இருந்து, இரவும் மறுநாளும் கொஞ்சம் சதுர்தசி இருந்தால் இது உத்தம உத்தம சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு முறை சொன்னேன், திரையோதசி பகல் முழுதும் இருந்து இரவிலே சதுர்தசி தொடங்கி மறுநாளும் இருந்தால் அது உத்தம சிவராத்திரி சொல்லப்படுகிறது. திரையோதசி பகலாக இருந்து சூரியோதயத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பே சதுர்தசி வந்துவிட்டால் அது உத்தம சிவராத்திரி. சதுர்தசி காலையிலே தொடங்கி பகல் இரவு 60 நாள் அந்த முழுவதுமே சதுர்தசி இருந்தால் அது மத்தியம சிவராத்திரி. இரவு தொடங்கி 20 நாழிகை சதுர்தசி வந்தும் பின் 10 நாழிகை அமாவாசை வந்தால் அதை அடமசிவராத்திரி என்று சொல்லுவார்கள். இதிலே திரையோதசி இல்லாததாக இந்த சிவராத்திரியை விசேடமாக எடுப்பது இல்லை. திரையோதசியும் சதுர்த்தசியும் 1 நாழிகையாவது கூடி வரும் அந்த இரவே சிவராத்திரி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால இப்படித்தான் சிவராத்திரி என சொல்லக்கூடியது நம்முடைய நாளிலே, நம்முடைய சைவ நூல்களிலே அந்த நாளை இப்படித்தான் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.